இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு பிராபோஜனம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். பிராபோஜனம் எல்லா சபையிலையும் கொடுப்பாங்க. பிராபோஜனம் ராத்திரி போஜனம், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு, அதை கடைசி மீல், லாஸ்ட் மீல்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் சப்பர்மாக இங்கிலீஷில், கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு. கடைசியாக சிலுவையிலேருந்து என்ன பேசினார், ஒரு ஆள் சாக போகிறதுக்கு முன்னால் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ ஒரு கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு, அந்த சாப்பாடு என்ன, அதை ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி, நீங்களும் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டாயப்படுத்திருக்கார். அப்போ நான் சாப்பிட்டது போல் நீங்களும் சாப்பிட்டால் நீங்களும் என்னை போல் நீங்கள் மாறுவீங்க. சோத்திரம் அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கார். அப்போது ராபோஜனம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு மாதிரி அதை எடுத்து எடுத்து பேசி அதை ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் தேவன் சாப்பிட்ட அதே போஜனத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை நம்ம சாப்பிடும்போது நாம் தேவனை நினைவு கூறுகிறோம், தேவனும் நம்மளை நினைவு கூறுகிறார். அந்த ராபோஜனத்தை அல்லது கடைசி சாப்பாட்டை சாப்பிட்டதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறார். ஸ்தோத்திரம். ஒன்று கொரிந்தியர் 11:18-22 வரை வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 11.
நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும் படிக்கு மாற்று பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறதே கர்த்தருக்கு ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசத்த பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ?
புகழேன். இங்க நாம பார்க்கிறோம், ஒரு 10 பேர் சேர்ந்துட்டா அது தேவனுடைய சபையில் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக ஒரு 10 பேர் அல்லது 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நடக்கிற காரியம் இந்த உபதேசம், இவர் பேசுறது சரியில்லை, பைபிள் வாசனை இப்படி இருக்குது அப்படி தான் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் உருவாகுது. 4 பேர் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுனாங்கன்னா உடனே அங்கே என்ன நடக்குது, உடனே பிரிவினைகள், இவங்க இந்த சபைக்காரங்க, இவங்க இந்த சபைக்காரங்க, இது இந்த உபதேசம், இது இந்த உபதேசம், தேவனுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது, கருத்து வேறுபாடு ஒருவருக்குள்ள ஒருவர் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் இதை வாசிக்கிறோம், இது எழுதும்போது 2000 வருஷம் முன்பதாக அப்போஸ்தலனாய் பவுல் வந்து இதை எழுதியிருக்கார். அப்போ அன்னைக்கே இது நடந்திருக்குது, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஜனங்கள் தேவனுடைய சபையில் கூடி வந்திருக்கும் பொழுது முதலாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரிவினைகள். அப்படின்னா இதுதான் கரெக்டு, அவங்க செய்கிறது தப்பு, நாம் சொல்கிறது தான் கரெக்டு, வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பிரிவினைகள் வந்திருக்குது. ஏன் பிரிவினைகள் வர்றது நல்லது தான் அப்படின்னு அப்போஸ்தலனாய் பவுல் வந்து இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். என்ன காரணம்னா, உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியது. அப்படின்னா நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, வேதத்தை படித்தவங்க யாரு, படிக்காதவங்க யாரு, வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறவங்க யாரு, வாசிக்காதவங்க யாரு, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறவங்க யாரு, சிந்திக்காம சும்மா வாய்ப்பேச்சா பேசுகிறவங்க யாரு, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிறவங்க யாரு, கை கொள்ளாமல் சும்மா ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வந்துட்டு 10 நாளெல்லாம் மறந்துட்டு ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்போ இன்னைக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்காச்சாரமாக வச்சுருக்கிறது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் வாக்குவாதம் நடந்தால் போதும். உத்தமர்கள் இன்னார் என்று யார் பைபிள் வாசிக்கிறா, யார் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறா, யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்க, யார் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்கங்கிறது இந்த பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியது. என்னத்தினாலனா நல்லவன் யாரு, கெட்டவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா உத்தமர்களை கண்டுபிடிப்பதற்கு வாக்குவாதம் கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. அந்த வாக்குவாதம் இன்னைக்கு எல்லா சபையிலையும் நடந்துட்டு இருக்குது. நாளுக்கு நாள் சபைகள் பிரிந்து 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 பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் மாறி மாறி அன்னைக்கு புதிய புதிய சபைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது பிரிவினைகள், அப்புறம் மார்க்க பேதங்கள் இப்படி உண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வாசிப்போம்.
நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறதே கர்த்தருடைய ராஜபோஜனம் பண்ணுதல் அல்லவே.
போதும் போதும் போதும். ரெண்டாவது ஜனங்கள்லாம் கூடி வந்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சரி இது என்ன ஆவிக்குரிய சாப்பாடா எழுத்தின்படி சாப்பாடா? இங்கே என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அவன் அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். இப்போ வீட்டிலேருந்து யாராவது சாப்பாடு கொண்டு வந்துருப்பாங்களா? சோத்ரம்
அவனுடைய சொந்த கருத்தை சபையில்
சொல்லிடுறான். முதலாவது சபையில் கூடி வரும்போது மார்க்க பேதங்கள் உருவாகிறது, அதுக்கப்புறம் பிரிவினைகள் உருவாகிறது. ரெண்டாவது என்ன உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, கூடி வரும்போது ஒருவன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு வலுக்கட்டாயமாக இருந்து அவன் வெறியாக இருக்கிறான். வசனம் சொல்லுது, ஒருவன் பசியாக இருக்கிறான், இன்னொருத்தன் வெறியாக இருக்கிறான். பசியாக இருக்கிறவன் யாரு? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி சபைக்கு போனால் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் அன்பான வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? நம்முடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு, நம்முடைய ஆத்ம சமாதானத்துக்கு ஜனங்களுக்கு தேவையான நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்காதா அப்படின்னு கொஞ்சம் ஆத்மா வெளியிலிருந்து வருவாங்க. ஆனால் சபைகளில் வந்து இருக்கிற கொஞ்சம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவன் நான் என்னைய பேசுறதுக்கு விட்டால் போதும், நான் இந்த ஊரவே உணர்ந்திருப்பிடுவேன், எனக்கு சபையில் பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், நானும் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் வெறியாக இருக்கிறான். தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுவதற்காக ஒருவன் வெறியாக இருக்கிறான் அப்படின்னா மேடை ஏற்றி உடனே உடனே இன்னைக்கு நிறைய சபையில் இருக்காங்க, நிறைய சபைகள் மூப்பர்கள் கொஞ்சம் படித்தவங்க வாலிபர்கள் அநேகம் பேர் சேர்ந்துட்டு இருக்கும்போது என்ன பாஸ்டர் பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னை ஏற்றி நிற்க வச்சு கொஞ்சம் பேசணும்னா எப்படி தெரியுமா இருக்கும், 10 10 நறுக்குன்னு பேசிடுவேன். இதுதான் வெறியாக இருக்கிறான்ங்கிறது அர்த்தம். நிறையா சபையில் இருக்குது பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி கட்டுப்பாடான பிரிவினைகளையும் மார்க்க பேதங்களையும் கொண்ட சபையாக இருக்கிறதுனால வெளியாளுகளை மேடையில் ஏற்ற மாட்டாங்க. காரணம் அவன் வெறியாக இருக்கானே, அவன் பசியாக இருக்கிறவன் எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். பசியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்படா நல்ல செய்தி கிடச்சிதுன்னு தான் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் அதே மாதிரி பேசுங்க, போன வாரம் பேசினார் அந்த பாஸ்டர் நல்லா பேசினாரு, அதே மாதிரி பேசுங்க நீங்களேனா எனக்கு தெரியாது அப்படிப்பார். அதனால் எல்லாத்தையும் மேடையில் ஏற்ற மாட்டாங்க. அப்போ இப்படி செய்கிறது போஜனம் ராபோஜனம் பண்ணுங்கிறது அல்லவே அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றது ஒருத்தர் வெறியாக இருந்து பேசுகிறான், ஒருத்தன் பசியாக இருந்து கேட்குறான். இப்போ பசியாக இருக்கிறவங்க உண்மையாகவே ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன். அப்போ இப்போ திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி ஆண்டவர் என்ன பண்ணுறார், இவங்க பசியாக இருப்பாங்க சாப்பிட்டு 3 ஆச்சு இவங்களுக்கு நம்ம அப்பத்தை கொடுப்போம் அப்படின்னு தேவனுடைய வார்த்தைகளை விவரித்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அப்போ அன்றைக்கு வந்து அந்த 2 5 அப்பத்தையும் 5,000 பேர்த்துக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வசனங்கள். அவங்க பசியாக இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த 10 கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 கற்பனைகளையே பிரித்து அதனுடைய வியாக்கியானம் என்ன, மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்ளுவது அப்படிங்கிறத வியாக்கியானம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் ரொட்டி துண்டை வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சேதமாகி போகாதபடி எல்லாத்தையும் கூடையில் போட்டு சேர்த்து வைங்க அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு பின்னால் தேவைப்படும். அது இன்னும் இருக்கும், அதை அந்த சேர்த்து வச்சது இருக்கு. சோத்திரம் பாருங்க இருக்கு. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். வேத வசனம் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள்னால அந்த வேத வசனம் அவங்களுக்கு புரிய முடியல, அது கஷ்டமா இருந்தது. அவர்கள் எளிமையான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சாப்பிட முடியாம, அவர்கள் புரிந்து கொள்ள முடியாம, அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வசனங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த மீதியாக இருக்கிற அப்பங்களை, மீதியாக இருக்கிற மற்ற ஜனங்கள்னால் புரிந்து கொள்ள முடியாத அப்பங்களை சேர்த்து வையுங்கள். இதை சாப்பிடுவதற்கு ஆட்கள் பின்னால் வரும். கடைசி நாட்களிலே என்னுடைய அப்பத்தை சாப்பிடுகிறவனை நான் எழுப்புவேன். எந்த அப்பம்? அன்னைக்கு அந்த ஜனங்கனால் புரியாமல் இருந்த வசனத்தை புரியும்படியான சந்ததியை ஆண்டவர் கொண்டு வருவார். அது நம்ம அந்த சந்ததி. சோத்திரம். அப்போ அந்த கடைசி காலத்தில் முன்னோர்களுக்கு புரியாத காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு. இப்படியாக ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். பசியாக இருக்கிற ஜனங்களை கண்டு ஆண்டவர் அஞ்சு அப்பத்தை பிச்சு நிறையா பேர்த்து கொடுத்தார். வெறியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? நான் சொல்கிறத நீ கேளு, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வந்து சபையில் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ, காணிக்கு யார் அதிகமாக சபைக்கு கொடுக்குறாங்களோ, அவங்கள கொண்டு மேடை ஏற்றி ஐயா நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. இன்றைக்கி நிறையா சபைகளில் ஊழியக்காரங்க வருமானத்துக்கு வேண்டி, காசு கிடைக்குங்கிறதுக்கு வேண்டி, பசியாக இருக்கிற ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு வேண்டி இப்படி அவங்க காசு, அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பேச விட்டா என்னத்தை பேசுவாங்க அவங்க. நான் இந்த மாதிரியெல்லாம் உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இன்னும் ஜாபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு காசு கொடுத்தாருனா இன்னும் நான் உங்களுக்கு நான் அவங்க செய்கிறேன், அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாடு கொடுத்தார், இந்த தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொந்த தரிசனத்தையும் சொந்த வெளிப்பாட்டையும் சொல்லிட்டு போவான். ஆனால் ஜனங்களுக்கு புரியுமா? ஜனங்களுக்கு புரியாது. சோத்திரம். ஒன்று குருதியர் மூணாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசிப்போம். இருக்கும்போது இவர்கள் பசியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளே போல இருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையிலே சபையில் வந்து சபை பாகுபாடு, சபை பிரிவினை, சபை மார்க்க பேதங்களை வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாமே குழந்தைகள் தான். நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையிலேருந்து நாங்கள் அந்த சபைக்கு வரமாட்டோம், இந்த சபையிலேருந்து நாங்கள் அந்த சபைக்கு வரமாட்டோம், இப்படி எங்கள் பாஸ்டர் இவர் தான், இவர்லேருந்து நாங்கள் பிரிய மாட்டோம், இதுதான் எங்களுக்கு தாய் சபை, இங்கே தான் எங்களுக்கு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையை பிடிச்சிட்டு நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் இப்படின்னு சொல்லி நம்ம பிடிவாதமாக இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. பிடிச்ச பிடிவாதத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை வாசித்து இன்னும் நீங்கள் பழகலை. உங்களுக்குள்ள மார்க்க பேதங்களும் பிரிவினைகளும் பொறாமையும் வாக்குவாதமும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்க யாருன்னா சின்ன பிள்ளைங்க தான், யார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளைகள். ஒன்றா டீச்சர் என்னுடைய பென்சில் அவன் திருடிட்டாங்கிறான், இல்லைன்னா டீச்சர் என்னுடைய பென்சிலை உடச்சிட்டான் அப்படின்பான். இந்த மாதிரி மாற்றி 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 அந்த சண்டை இன்றைக்கி எல்லா சபையிலையும் நடந்துகிட்ருக்குது. பாஸ்டர்களும் இதை பார்த்துக்கிட்டு ஓ பரவாயில்ல போட்டு சண்டை, நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் நிறையா வரட்டும் போட்டு சண்டை, நம்மளை வேணால் கொஞ்சம் தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பாஸ்டர்கள் சண்டையை மூட்டி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. யார் காசு இருக்கிறவங்களோ அவங்கள பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டாங்கனா போது காசு டப்பாவில் நிறையா வந்து சேரும். ஆனால் எத்தனை நாளைக்கு? கொஞ்சம் நாளைக்கு தான். அப்படியாக இன்றைக்கு சபையிலே நிறைய பேர் ஆவிக்குரிய காரியங்களிலே பசியாக இருக்கிறார்கள், நிறைய பேர் சபையிலே வெறியாக இருக்கிறார்கள். என்ன வெறி? ட்ரெஸரர் பொறுப்பு நம்மகிட்ட கிடைக்காதா? காசு என்ற உண்டில் காசு என்ற பொறுப்பு எங்கிட்ட கிடைக்காதா? சர்ச்சு கட்டுற கான்ட்ராக்டர் பொறுப்பு எங்கிட்ட கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வெறியாக இருக்கிறான். நிறைய பேர் எனக்கு இந்த யாதிலிருந்து சுகம் கிடைக்காதா, எனக்கு இந்த காரியம் ரொம்ப நாள் நடக்காமல் இருக்குது, இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்தை தேடி நிறைய பேர் பசியாக வர்றாங்க. தேவனுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலான வசனங்களை சபையில் போனால் கிடைக்கும். இன்றைக்கி தேவன் நம்மளுக்கு அற்புதமான வசனங்களை வைத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளோடு இன்றைக்கு நம்ம கூட பேச போகிறார் அப்படின்னு ஏக்கத்தோடு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஜனங்க ஓ இவ்வளோ வருமானம் வருது, இப்படியெல்லாம் இருக்குது, அதனால் நம்மளுக்கு இந்த வேலையை நம்ம பார்த்துக்கலாம், அந்த வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருக்கிறார்கள். பேசுறதுக்கு மட்டும் வெறியாக இல்லை, காசு சேர்ந்துருச்சுன்னா போதும் அப்புறம் அவ்வளோதான், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை சொல்லி பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சி வச்சுருவாங்க. காரணம் என்ன? பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த வெறித்தனம் தானாக வந்துடும். அதுவும் இந்த சிஎஸ்ஐ சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுல வர்ற பிரச்சனை, எனக்கு ஓட்டு போடு உனக்கு ஓட்டு போடு, கட்சிக்காரங்க மாதிரியே வால் போஸ்ட் அடித்து ஒட்டி எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சிஎஸ்ஐ சபையில் பயங்கரமாக நடக்குது, பயங்கரமான சண்டை நடக்குது, அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியாக வெறியாக இருக்கிறார்கள், அரசியலை போல அரசியல் கட்சிகளைப் போல வெறியாக இருந்து தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் என்னப்பா விதைச்சேன் அவன் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது தேவன் தான், ஒவ்வொரு ஆத்மாக்களை உருவாக்குறது தேவன் தான், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை மாத்திரம் தான் நம்ம செய்ய முடியும். நம்ம தேவனுடைய விதைகளை எப்படி அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். இன்னைக்கு யாராவது அழுதுட்டு தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறாங்களா? எப்பா சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டுட்டு தான் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறாங்க, எங்கே முளைக்கும்? அது எல்லாம் பதறு, பதறை கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக வச்சுக்கிட்டு ஆடிட்டும் பாடிட்டும் விதைக்கிறாங்க. ஆனால் நல்ல விதையை விதைக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? நல்லா அந்த விதையை தேடி 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 கண்டுபிடிச்சி அவன் விதைக்கிறான், ஐயோ இதாவது கொஞ்சம் வளராதா, இந்த தேசத்தில் கொஞ்சமாவது ரசிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு அழுது கொண்டு விதைக்கிறான். உண்மையான விதைகளை சுமந்து கொண்டு போய் விதைக்கிறவன் அழுதுட்டு விதைக்கிறான், பதறை மூட்டை மூட்டையாக விதைக்கிறவன் ஆடி பாடி கொண்டாடி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தின்னு கொளுத்து எப்பா எவ்வளோ பேர்த்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சாச்சு, இந்த உலகத்துக்கே நாங்கள் அறிவிச்சிட்டோம், டிவியில் பேசிட்டோம், பத்திரிக்கையில் போட்டுட்டோம், மீட்டிங் நடத்தியாச்சு, எல்லா பக்கமும் தேவனுடைய வார்த்தை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனுஷன் கொண்டாடிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான விதையை விதைக்கிறவன் தேவ ஜனங்களுக்கு கிராம பகுதியில் போய் நன்மையான வார்த்தைகளை சொல்லி இந்த வார்த்தை ஜனங்களை ரசிக்காதா, இந்த வார்த்தையின் மூலம் ரசிக்கப்பட மாட்டாங்களா, இந்த வார்த்தையின் மூலம் இந்த ஜனங்களுக்கு சாபம் தீராதா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே விதைச்சிட்டே போகிறான். ஆண்டவர் அந்த விதைகளை முளைக்க செய்கிறார். விளைய செய்கிறது தேவன் தான், மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம், நம்மளுக்கு லாபம் என்ன அப்படின்னா அவனுடைய ஆத்மாவை ஆண்டவன் தான் ரசிக்கணும். ஆண்டவர் ரசிக்காமல் இவன் போய் ஒருத்தன் போய் எல்லாருடைய ஆத்மாவை ரசித்து தருவான், ஆனால் அந்த மனுஷருடைய ஆத்மாவை ரசிக்கிறது யாரு? ஆண்டவர். அப்படின்னா எல்லாருடைய ஆத்மாவையும் ரசிப்பது ஆண்டவர் தான். அதனால நான் எல்லாத்துக்குள்ளே ரசிப்புகளை நடத்தினேன். என்னுடைய ஆத்மா நம்ம மூலம் வந்து ரசிக்கப்பட்டு சபைக்கு வர்ற ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ஆத்மா அப்படின்னு என்னுடைய விசுவாசிகள் எங்கள் சபையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னுடைய ஆத்மா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னுடைய ஆட்டை வந்து திருடிட்டு போயிட்டான், அந்த ஆளை கூப்பிட்டு ஏப்பா அந்த ஆளை திருடிட்டு போ, அந்த ஆட்டை திருடிட்டு போனேன்னு அடி அடி நடித்தேன். சார் சார், அந்த ஆடு நான் திருடிட்டு போகல, ஆடுனா வந்து என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாசையில் ஒரு சர்ச்சில் இருக்கிற புதுசாக வந்த ஒரு விசுவாசி, அந்த சர்ச்சுக்கு வந்தவரை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னு, ஆட்டை திருடிட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு உண்மையாக நடந்திருக்கிற சம்பவம் இப்படியெல்லாம். அப்போ இன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஜனங்கள் இருக்காங்க, என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான். எப்படி என்னுடைய ஆத்மாவை திருட முடியும்? என்னுடைய விசுவாசியை திருடிட்டு போக முடியும்? என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போக முடியுமா அப்படின்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மதிகட்ட ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. எங்களுடைய சபைக்கு வந்த விசுவாசி வேறு சபைக்கு போயிருச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான். அப்போ பாருங்கள், இந்த காரியத்தை கூட தெளிவாக சொல்கிறதுக்கு மண்டையில் அறிவு இல்லை. அப்போ எதை குறிச்சுண்டான அறிவு இருக்கும்? அதான் வெறியாக இருக்கானாச்சா, எப்போ எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்கும், நான் சொந்த கதையை சோகக்கதையாக இந்த கதையை அந்த கதையெல்லாம் சொல்லி எப்படி நமக்கு நம்முடைய சபைக்கு நிறைய காசு கொண்டு வரலாம், எப்படி சபைக்கு நம்ம நிறையா ஆத்மாக்களை கொண்டு வரலான்னு வெறியாக இருக்கானாச்சா. ஆனால் ஒன்றும் நடக்காது, ஒரு மனசனால் ஒன்றும் நடக்காது. விளைய செய்கிற தேவன் தான், என்ன விதைச்சாலும் சரி என்ன நீர் பாய்ச்சினாலும் சரி தேவன் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தைகளை விளைய செய்ய முடியும். அதனால் நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாது. லூக்கா 22:19-20 வாசிப்போம்.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களிடம் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சுத்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார்.
அப்போது அப்போ ஆண்டவர் கடைசி சாப்பாடு சாப்பிடும்போது என்ன சொல்றாரு, நீங்க வாங்கி சாப்பிடுங்கப்பா, இதை சாப்பிட்டு வந்து என்னை நினைவு கூறுங்கன்றார். அதனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய அப்பத்தை சாப்பிடும்போது இதை வாங்கி சாப்பிடுங்கள், இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டு இன்றைக்கி எல்லோரும் அப்பத்தை பிட்டு 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 சாப்பிட்டு ஆண்டவர் அடிக்கடி மறந்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அது மாதத்தில் ஒரு டைமு அதை பிட்டு இப்படி சாப்பிடும்போது தான் ஆண்டவரை நினைவு கூறுறாங்க, மற்ற நாளெல்லாம் மறந்துடுறாங்க. அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அடிக்கடி மறந்துடுவாங்கன்னு நினைக்கிற ஜனங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோத்திரம் 1 Corinthians 11:23-26 வாசிப்போம். 1 Corinthians 11:23-26
வரை, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன், என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவன் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
போதும். அப்போ இங்கே சீசர்கள் இதே காரியத்தை ஆண்டவர் நினைவு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார்கள். என்ன நினைவு கூறுதுன்னா, அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டிருக்கார்கள். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக கடந்த கடைசி சாப்பாடை சாப்பிட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற அந்த மரணத்தின் செய்தியை, மரணத்தை நினைவு கூறும்படியாக செய்யும்படியாக தேவன் இந்த அப்பப்பிடிக்குதலை தேவனை விதித்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம எழுத்தின்படி ராபோஜனம் செய்கிறவங்க, எழுத்தின்படி ரசத்தை குடிக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டி மரித்தார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அதில் உயிர் தெழுதல் சம்பந்தமே இல்லை, உயிர் தெழுதல் இல்லை அதில். 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரித்தார்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளுக்கு வேண்டி மரித்தார் அப்படிங்கிற காரியம் உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். விசேஷமாக கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியும், இந்த கடைசி சாப்பாடை சாப்பிட்டுட்டு மற்ற சீசர்களுக்கு கொடுத்துட்டு நினைவுகூரும்படியாக செய்யுங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் போய் மறிச்சாருங்கிறது தெரியும். ஆனால் இது நினைவுகூரும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மரணத்தை தான் நினைவுகூரும்படியே ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கார். அப்போ இதில் உயிர்த்தெழுதல் இல்லையே, அப்போ நம்ம வந்து மரித்த தேவனை தான் நம்ம ஆராய்ச்சிட்டுருக்குறோம். இந்த எழுத்தின்படி ராபோஜனம் பண்ணுற வரைக்கும் அல்லது எழுத்தின்படி ராபோஜனத்தை நாம் கை கொள்ளுகிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுறோம், மரணத்தை நினைவூர்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் மரித்த தேவனை தான் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், நாம் உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்து மரணத்திலேருந்து உயிர் தெழுந்தாருன்ட்டு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ நான் இங்கே உயிர்த்தெழுதலை காணமே, அப்போ உயிர்த்தெழுதல் எங்கே இருக்குன்னா அது இங்கேயே தான் இருக்குது. உயிர்த்தெழுதல் எங்கே இருக்கு, எப்படி இருக்குதுல, இந்த மரணத்தை நினைவுற அதே இடத்துல தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற காரியமும் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அப்போ எழுத்தின்படி ராபோஜனம் செய்யும்போது அவர் மரித்தார் அப்படிங்கிறத நினைவுறான், அதே பொருளுக்கு மாறும்போது அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற பொருள் வந்து நம்மளுக்கு வரும். யோவான் 6:51-54 வார்த்தை அதை பிட்டு சாப்பிடுறது எப்படின்னா, அதை சிந்தித்து தியானித்து நம்ம புரிந்து கொள்ற அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்வது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எழுத்தின்படி சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அதை சிந்தித்து தியானித்து நம்முடைய செயல்பாட்டுக்கு தேவையான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா மாம்சமாக மாறுகிறது. இப்போ வார்த்தையை விட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்குள்ள அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை எப்போ கொண்டு வருவார்னா, கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் கழித்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, அவருடைய கணக்கின்படி 2 நாளுங்கிறது 2000 வருஷம், 3வது நாளுங்கிறது 3000 வருஷம். அப்போ 2000 வருஷம் முடிஞ்சு 3வது 1000 வருஷத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவருடைய இந்த எழுத்தின்படியாக இருக்கிற இந்த வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து சிந்தித்து தியானித்து புசிக்கும்போது இந்த வார்த்தை அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கறதா இருக்குது. அப்படிப்பட்ட தலைமுறையில் நாம் பிறந்திருக்கிறோம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எழுத்தின்படி ராபோஜனத்தை செய்கிறவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தைகளை பிட்டு சிந்தித்து தியானித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள், உயிர்த்தெழுதலை இவர்களும் நினைவு கூறுகிறார்கள். 1 Cor 11:27-30 வாசிப்போம்.
இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன்
போதும் போதும் இப்போ ஆவிக்கிரிய நிலைமையில் வியாக்கியானம் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான் அப்படின்னா எழுத்தின்படி உண்டானது அல்ல. அப்போ ஆவிக்குரியபடி யார் வந்து கர்த்தருடைய அப்பம் இதுதான், இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அல்லது சொந்த கருத்துக்களை கலந்து இதில் சொல்லிட்டாங்களோ அப்போ என்ன ஆகுது, இவங்க குற்றவாளிகளாக மாறிடுறாங்க. அப்போ தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கிற வார்த்தைகளை தேடி பார்த்து, தேவன் இணைத்த வார்த்தைகளை தேடி பார்த்து, இந்த வார்த்தைக்கு என்ன சரியான அர்த்தம், பைபிளில் அது எங்கே இருக்குது, கடைசி நாட்களிலே பஞ்சத்தை அனுப்புவேன், அது வசன பஞ்சத்தை நான் அனுப்புவேன், அந்த வசன பஞ்சம் வர்ற நாட்களில் தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது அப்போ அந்த வார்த்தையை வந்து சேர்க்கும்போது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தேடி கொண்டு வரும் பொழுது சொந்தமாக ஏதாவது வார்த்தையை போட்டு நாம் சேர்த்திட்டோம்னா அது இசைஞ்சு போகாது, தேவனுடைய வார்த்தை ஆவியோடு இசைந்து போகாது. தேவ ஆவியானவர் இணைக்கிற வார்த்தை தான் அந்த ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய வார்த்தைகளை இணைத்து பேசுகிறான். அப்போ இப்படி ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு இணைத்து பேசாமல் சொந்த கதையை சோகக் கதையை தேவனுடைய வார்த்தைகளோடு சேர்த்து பேசும்போது இவன் என்னவாயிருக்கிறான், கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாக மாறுகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் வியாக்கியானம் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பாக வியாக்கியானம் பண்ணிட்டானா அவன் குற்றவாளி. யார் அந்த குற்றவாளி, ஊழியக்காரன் தான் அந்த குற்றவாளி. ஏன்னா ஜனங்கள் பசியாக இருக்கிறாங்க, இவன் வெறியாக இருக்கிறான். வெறியாக இருக்கிறவன் பேசும்போது நல்ல காரியத்தை எல்லாம் சொல்லணும், நல்ல காரியத்தை சொல்லாமல் வெறியாக இருந்து பேசுனா நல்லதாக பேச முடியும், பொறுமையாக பேசினா தான், நிறுத்தி நிதானமாக பேசினா தான் தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து அது மற்ற ஜனங்களுக்கு புரியும்படியாக தெளிவாக அமைதியாக சொல்ல முடியும். அதை விட்டு போட்டு வெறியாக இருந்து பேசுனா எனக்கு இது தெரியும், நானும் பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், நானும் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், நானும் நிறைய சபையில் பேசியிருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷமாச்சு, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கன்னு எப்படி இருக்கும், அவன் வெறியாக இருந்து பேசுவான். அப்படி வெறியாக இருந்து பேசுனானா அவன் குற்றமுள்ளவனாக மாறுகிறான். அப்போ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்த குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அபாத்திரமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. எப்படி தெரியும், 29 வசனம் வாசிப்போம். 29 அப்படியே தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால் கொஞ்சம் சிந்திக்கணும், தியானிக்கணும். இது ஜனங்களுக்கு போய் சேர்ந்தா என்ன பண்ணும், இது எப்படி புரியும் அப்படின்னு தனியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்கணும். பேசுகிற ஞாயிற்றுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பைபிள் எடுத்துகிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இன்றைக்கி என்ன பேசலாம், இப்படி இப்படியா, சரி இந்த வார்த்தையை பேசலாம், இந்த வார்த்தையை பேசிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து நாம் தயார் பண்ணோம்னா பேச முடியாது. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம்னா ஒரு நாள் முழுதும் உட்காந்து சிந்தித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வாசித்து காத்திருந்து ஆவிக்குரிய நிலைமையில் இதை சேர்த்து பேசினா நல்லா இருக்குமா, இது தேவனுடைய ஆவி கூட செஞ்சு வருமா, இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு நாள் முழுதும் உட்காந்து சிந்திச்சா தான் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பேச முடியும். அப்போ இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை என்னதென்று நிதானித்து அறியாமல் பேசும்போது தனக்கு ஆக்கிரி தீர்ப்பு வரும்படியாக போஜனம் பணம் பண்ணுகிறான். சரி, இந்த குற்றவாளிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது நிமித்தம் 30 வசனம் வாசிப்போம். மூணு விதமான பிரச்சனை நடந்திருக்குது. இது நிமித்தம் அப்படின்னா அபாத்திரமாய் புசித்து குற்றவாளிகள் ஆனது நிமித்தம் மூன்று விதமான காரியங்கள் நடந்திருக்கிறது. என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா பலவீனர், வியாதி உள்ளவர்கள், நித்திரை. இந்த மூணு பேத்த கண்டுபிடிச்சாச்சுன்னா போதும், இவங்கெல்லாம் குற்றவாளிகள். தேவனுடைய வார்த்தையை புசித்ததுனாலே அல்லது அபாத்திரமாக தேவனுடைய வார்த்தைகளை புசித்ததுனாலே குற்றவாளிகள். அப்படிங்கிறத மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பலவீனர் எப்படி பலவீனர், பலவீனர்னா யாரு? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் கூட வாசித்தோம் இல்லையா, ஒன்று கொருத்தியர் மூணாம் அதிகாரத்தில், நீங்கள் பலன் இல்லாதவர்களாய். ஒன்று கொருத்தியர் மூணாம் அதிகாரம், பால் குடிக்கிறவன், பால் குடிக்கிறவன் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணானா எப்படி இருக்கும்? எழுத்தின்படி பால் குடிக்கிறவனை நிற்க வச்சு பேசுறான்னு என்னத்தை பேசுவான்? அம்மா இங்கே வாவா, தான் தான் குடி சொல்லுவான். அதே மாதிரி தான் இன்னைக்கு காசே இங்கே வாவா, என் காணிக்கப்பட்டியில் நீ போடுவான். பலன் இல்லை, பேசுறதுக்கு பலன் இல்லை, தெரியலை எதுன்னு. குழந்தையா இருக்கிறான், நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைகளும் கேட்டவர்களே பேசினேன், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பலவீனர். ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் 31 34 வரை,
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நாய்ந்திருக்கப்படும். நாம் நாய்ந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிற்குள்ளாக திருக்கப்படாதபடிக்கு கற்றாலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூறி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினிக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவருக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவுள், மற்ற காரியங்களை நாங்கள் போதிருக்கப்படும்.
பாருங்க சாத்திரம், அப்போ நம்ம நிதானித்து தான் சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மை நாமே நாம் நிதானித்தறிந்தால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். அப்படி நியாயந்தீர்க்கப்பட்டோம்னா, நம்ம உலகத்தாரோடு கூட நியாயந்தீர்க்கப்பட்டோம்னா அது ரொம்ப பெரும் பிரச்சனையாக போயிடும். அது அந்த நியாயத்தீர்ப்பு வரும்போது தனிமையாக இருந்து ஆண்டவர் தனிமையாக அந்த தண்டனையை மற்றவனுக்கெல்லாம் தெரியாமல் அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி சிக்ஷித்தார்னா, ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்ட மனுஷன், அதனால் இந்த தண்டனை யாருக்கு தெரிய வேண்டாம், உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நேசித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வர்றாரு. அப்புறம் நம்ம வந்து நிதானித்து அறியாமல் இருக்கிறதுனால இப்படி அடிக்கடி பிரச்சனை வர்றதுனால என்ன செய்யணும் அதுக்கு அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். சோத்திரம் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம்
நீங்கள் ஆக்களுக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் அவங்க வீட்டிலே சாப்பிடுங்க, மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணி.
ஆமா, ரொம்ப பசியா இருந்தா வீட்டில் உட்காந்து சாப்பிடணுமாமா, என்ன அர்த்தம்? வீட்டில் உட்காந்து சிந்திக்கணும், சபையில் வந்து வாக்குவாதம் பண்ண வரக்கூடாது. நிறைய பேர் சபையில் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க, சபையில் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஆக்கிடிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்கப்பா. இல்லை, ஒருவர் என்ன பேசுகிறான்னு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டு போட்டு நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு ஆள் பேசும்போது பொறுமையாக இருந்து கேட்கணும், அந்த கேட்கறதுக்கு உண்டான பொறுமை வேணும். அதை விட்டு போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை, நான் சொல்கிறதான் சரி, நான் பைபிளை 4 டைம் படிச்சிருக்கிறேன். அப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதுதான் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கிறது. ரொம்ப பசியாக இருந்ததுன்னா நீ வீட்டில் போய் உட்காந்து சிந்திச்சு தியானிச்சு படிச்சுக்கா, சபையில் வந்து வாக்குவாதம் பண்ணாத. நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்போ அபாத்திரமாய் போஜனம் பண்ண பண்ணுன்னா, ஒன்றா குழந்தைய போல பேசுவோம், அப்புறம் பலவீனனா இருப்பான், மரணம் அடைகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய நிலைமையில் அவன் பெற்ற ரட்சிப்பு செத்து ஆவிக்குரிய நிலைமையில் செத்தவனாகவும் இருப்பான். ரெண்டு தீமத்தேயோ இரண்டாம் அதிகாரம் 15-19 வரை வாசிப்போம். 2:15-19 வரை தெரியும். ஆனா இங்க நீ வெக்கப்படாத ஊழியக்காரன் அப்படின்னா மற்றவங்க பேசும்போது தப்பா பேசிட்டான் அல்லது இந்த அர்த்தம் சரியில்லை இந்த அர்த்தம் சரியில்லைன்னு சொல்லி நம்மளை யாரும் வெக்கப்பட கூடாதபடி நல்ல தைரியமா ஞானமா தெளிவா பேசணும். வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த உத்தமமாய் நல்ல பகுத்து நிதானிச்சு போதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு என்ன அர்த்தம், கவனமா தினந்தோறும் பைபிளை படிச்சு சிந்திச்சு தியானிச்சு எப்பவுமே நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்காக நீ எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா கிடச்சி தான் வார்த்தை சொல்லிட்டு கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கிட்டியதெல்லாம் வெளிச்சப்பாடும்பாங்க, தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரன் சொல்கிற மாதிரி அப்படி வந்து பேசிடக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. நல்லா நிறுத்தி நிதானமாக பகுத்து போதிக்கிற அளவுக்கு நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னா அதில் பைபிள் படிக்கிறது அடங்கியிருக்கிறது, சிந்திக்கிறது அடங்கியிருக்கிறது, நிதானிக்கிறது அடங்கியிருக்கிறது, பொறுமையை அடங்கியிருக்கிறது, மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறத சிந்திச்சுட்டு ஞானமாக பதில் சொல்கிறது அடங்கியிருக்குது, இவ்வளவும் அடங்கியிருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த கள்ள போதகர்கள், கள்ள போதகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வெறியா இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் கள்ள போதகர். அந்த கள்ள போதகருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அரிப்பிளவை போல படரும். இந்த அரிப்பிளவைனா என்ன, தமிழ் வார்த்தை போட்டிருக்குது அரிப்பிளவை, அருவாமனை இங்கிலீஷில் போட்டிருக்குது, கேன்சர் வியாதி மாதிரி. அரிப்பிளவை அப்படின்னா அருவாமனை இங்கிலீஷில் இது போட்டிருக்கிற அர்த்தம் வந்து கேன்சர். அப்போ இந்த கள்ள போதகருடைய வார்த்தை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணிப்போம். வியாதி கேன்சர் வியாதி எப்படி பரவுதோ அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எல்லாருடைய விசுவாசம் கெடுத்து போடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அதான் அருவாமனை போச்சுன்னா ப்ராப்ளம் தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கமந்தாச்சு ஒன்றுமே. ஆமாம், இந்த வெறி பிடிச்சவன் அவனும் கெடுப்பான், வெறி நாய் கடிக்கிற நாயெல்லாம் சேர்ந்து அதுக்கும் வெறி பிடிச்சிடும். சோத்திரம் 1 Corinthians 3 அதான் இப்போ வாசிச்சாச்சு இல்லையா. ஆ, 1 Timothy 6:3-5 வரை, 1 Timothy 6:3-5 வரை.
ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேறு விதமான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்று அறியாதவனும் கர்ப்பங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கண்டவனமாய் இருக்கிறார். அவைகளாலே பொறாமைகளும் சண்டைகளும் தூஷணங்களும்
சம்சயங்களும் உண்டாகி
கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத்தினாலொழி அன்றி எண்ணுகிறவர்களும் ஆகியிருக்கிறார்கள். மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் இப்படிப்பட்டவர்களையும்
போதும் போதும். இந்த பொறாமை தர்க்கம் வாக்குவாதம் பண்றவங்களை பார்த்தா என்ன சொல்லியிருக்குன்னா, நல்ல தேவனுடைய மனசனை பார்த்து நீயும் போய் அவங்களோட வாக்குவாதம் பண்ணு நான் சொல்லியிருக்கு விலகு. பொறாமை தர்க்கம் வாக்குவாதம் இதெல்லாம் போட்டிருக்கும் போது அது இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்குது, அவன் இருமாப்புள்ளவனும். இருமாப்புனா என்னன்னு அர்த்தம்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அதே ஒரு நோய். வாக்குவாதம் பண்றவங்க பார்த்தாச்சுன்னா போது எப்ப பாரு வாக்குவாதம் தான், இது இப்படின்னா அதப்படி அதப்படின்னா இது இப்படி இது இப்படின்னா அதப்படி அந்த சபை இப்படி இந்த சபை இப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அது ஒரு நோயாவே ஆண்டவர் விட்டுட்டார். காரணம், கர்த்தருடைய அப்பத்தை குறித்து அப்பத்தை நிதானித்து அறியாமல் போதனம் பண்ணினபடினால் அவன் குற்றவாளியாக இருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஊழியத்தில் நாம பார்க்கலாம், யாரு தேவனுடைய வார்த்தையில அபாத்திரமாய் புஸ்தக குற்றவாளிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், வாக்குவாதம் பண்றவர்கள், பொறாமை இருக்கிறவங்க, குழந்தைய போல பேசுறவங்க, இந்த மாதிரி எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அபாத்திரமாய் பேசினபடினால் குற்றவாளிகள். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து நிதானித்து பகுத்து பேசுகிறவர் எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து அவர்களை வழி நடத்துவார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை பார்த்தனே என்ன பண்ண, உடனே விலகிடுவாங்க. வாக்குவாதம் பண்றானா, பொறாமை இருக்குதா, குழந்தைய போல பேசுறானா, இவனுக்கு இந்த வியாதி இருக்குது, அவங்க கூட சேர்ந்தா அந்த வியாதி நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம உடனே நல்லவங்க வந்து அதை பார்த்து விலகிருக்கு. எனக்கு தெரியும் எத்தனையோ பயங்கரமான பொல்லாத உபதேசங்களை வச்சுக்கிட்டு முழு குடும்பத்தையும் கவுத்து போடுறதுக்கு நிறைய தந்திரங்களை வச்சுருக்காங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, பைபிள் கடைசி நாட்களில் பைபிள் வசனத்துக்கு பஞ்சம் எப்படி வரும்னா, பைபிள் வசனம் எல்லாம் இருக்கும், அதுக்கு பலம் இல்லாமல் போயிடும். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டு தானும் கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனையும் கெட வைக்கிறாங்க. ஆமாம், அது பாஸ்டர் ஊழியக்காரங்க. கடைசி நாட்களில் எப்படி பஞ்சம் வரும்னா, தேவனுடைய வார்த்தையெல்லாம் பைபிள்லேயே இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு பலம் இல்லாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் எல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருப்பான், கடைசியில் அவன் பலம் இல்லாமல் போயிடுவான். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படியும் பிரசங்கம் பண்ணிட்டு பைபிளில் எவ்வளவோ இருக்குது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கு. என்னுடைய வார்த்தை வல்லமை உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாயிருக்குதுன்னு இருக்கு. ஆனால் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, கடைசி நாட்களில் பஞ்சம் எப்படி வரும்னா எல்லாம் இருக்கும் ஆனால் பலமில்லாமல் போயிடும். அப்படின்னா இருக்கிறதெல்லாம் இருக்கும், இவன் தான் பலமில்லாமல் போவான். ஆண்டவர் அவன் அப்படி தான் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுடைய அப்பத்தை சாப்பிடும்போது சிந்தித்து தியானித்து பகுத்தறிஞ்சு சாப்பிடணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது ஞானம் உள்ளவர்களைப் போல சிந்தித்து குழந்தையை போல சிந்திக்காமல் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு போகாமல் நம்ம நற்கிரியைகளை செய்து பேச்சிலையும் பேசலாம், கிரியிலையும் காமிக்கலாம். எந்த எப்படியும் தேவனுடைய வார்த்தையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நன்மை செய்கிறதன் மூலம், நன்மையான காரியங்களை ஆலோசனை சொல்லுவதன் மூலம், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து தேவனுடைய நாம மகிமைக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய அந்த வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வெறியாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அன்பினாலாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலம் நம்மளுக்கு சேர்க்கலாம். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதன் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் விதைக்கலாம். மற்றவர்களுக்கு அன்பு சின்ன குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துறது மூலம், அல்லது நோயாளிகளை கவனிக்கிறது மூலம், ஏதோ ஒரு வகையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த வார்த்தை நாம் தேவன் விளைய செய்து 30, 60, 100 விளைய செய்வார். அப்போது அழுது கொண்டு தான் விதைக்க முடியும். சிரிக்கிறவன் வந்து விதைச்சானா அது வந்து குலைக்காது. சந்தோஷமாக இருந்துட்டு மேலதாளமெல்லாம் வாசிச்சுட்டு இருந்து விதைச்சானா ஒன்றும் முளைக்காது, எல்லாம் பதறு காற்றுல அடித்து கொண்டு போயிடும். கிராமத்தில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரன் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்ற ஜனத்தை இரட்சியும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை கண்ணோக்கி பாரும், இவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், உண்மையான தேவனுடைய தேவனை கண்டுகொள்ளும்படியாக இவருடைய கண்களை திறந்துடணும் அப்படின்னு சொல்லி மனதுருகி உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை செய்வார். வெறியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லா உட்காந்து வெறி தீர்ற வரைக்கும் பால் போது சாட்சி ஒட்டி வேளதாளத்தை வச்சு பாட்டு பாடி, எப்பா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு இருப்பான். ஆனால் அந்த ஏழை விவசாயி கிராமத்தில் இருந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். அந்த கண்ணீர் விட்டுருக்கிறவன் அந்த அரிக்கட்டுகளை சுமந்துட்டு வர்றான் பாருங்கள், சந்தோஷத்தோடு சுமந்துட்டு வருவான். ஐயோ நான் ஜெபம் பண்ணது ஜெபம் ஆண்டவர் கேட்டார், அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டது, அந்த கிராமத்தில் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு வியாதி நீங்கிருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் சந்தோஷமாக வதச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லா பக்கம் நடக்கிற கூத்து தங்கி நடந்துன்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசிக்குவாங்க, பெருமையாக தான் பேசிக்குவாங்களே ஒழியா ஆத்மாதாயம் ஒன்றும் நடக்காது. அதனால் நாம் தேவனுடைய அப்பத்தை புசிப்பதற்காக நாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, ஒருவருக்காக ஒருவர் நாம் சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தறிந்து ஞானமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் குற்றமில்லாமல் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தர்த்தராயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசியாயிருக்கிற நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆனால் எழுத்தின்படி இருக்கிற காரியம் அல்ல அது. ஆகவே நாம் ஆவிக்குரிய காரியங்களில் பொறுமையாக இருந்து, அமைதியாக இருந்து, பசியாக இருந்து, ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து படித்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய நண்பர்களை ஆசீர்வதிப்பார், நம்ம போகும்போது ஆசீர்வாதம் நம்ம கூட வரும், நம்ம வரும்போது கூட வரும், நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.